إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين عفو کا عفو اختیار کر اور معروف
منڈی کلوگا نلگاری مبدیشی کھوگا ابھیویگا
عریوچر ورگلی ویٹ مہن دیرپی ویراہ رسول کریم صلی اللہ علیہ وسلم ورگل سمبند ماہ அதாவது ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறினார்கள், கானா குலுகுல் குர்ஆன் என்ற வரியில், அதாவது அன்னாரின் வாழ்க்கையானது குர்ஆனே கரீமின் கட்டளைகள் மற்றும் நன்னடத்தைகளின் உருவமாக தெரிந்தது. அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிக உயர்ந்த நன்னடத்தைகளின் மிக பரந்த கடலின் அடையாளத்தை வெளிப்படுத்தி காட்டிவிட்டார்கள். மேலும் கூறினார்கள், நீங்கள் சென்று அக்கடலில் மூழ்கி முத்துகளை தேடிக் கொள்ளுங்கள். மேலும் மிக உயர்ந்த நன்னடத்தையின் எந்த முத்துகளை நீங்கள் தேடி எடுப்பீர்களோ அதில் எனது அன்பு எஜமானாகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும். இந்த ஹாதமியத் நுபுவத்தின் அந்தஸ்தே தான் அக்மல்துலக்கும் தீனக்கும் வாத்மந்து அலைக்கும் நியமதி என்ற இறை வசனத்தில் நமக்கு தெரிகின்றது. ஆக மார்க்கம் மற்றும் அருள்களின் முழுமை பெறுதல் என்பதனை அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறுதி வேதத்தை இறக்கி பூர்த்தி செய்துவிட்டான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு எவர்தான் இந்த இறை வேதத்தையும் இறை நாட்டத்தையும் புரிந்து கொள்ள முடியும்? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்கு குர்ஆனின் நன்னடத்தை உருவமாக வெளிப்பட்டதோ அங்கு இறைவனின் கட்டளைக்கிணங்க நமக்கு நல் முன்மாதிரியும் இருக்கின்றது. இவ்வளையில் நான் உங்கள் முன் நல் இயல்புகளை கொண்ட மக்களின் உள்ளத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான நேசத்தினை அதிகரிக்க செய்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் வாழ்க்கையில் ஒரு சில சம்பவங்களை எடுத்து வைக்கின்றேன். மேலும் நயவஞ்சகர்களின் தீய நடத்தைகளிலிருந்து முகம் திருப்பியவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரில் அனில் ஜாஹிலின் என்ற செயலை வெளிப்படுத்திய போது உலகத்திற்கு முன்பு அவரின் உண்மையான இயல்பு வெளிச்சத்திற்கு வந்தது. நான் கூற விரும்புகின்ற ஹுல்க் என்பதானது மன்னித்தல் என்பது பற்றியதாகும். ஹஜ்ரத் மசீமுத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனின் நெருக்கமானவர்கள் பெரிய பெரிய தீய வார்த்தைகளை கொண்டு அழைக்கப்பட்டார்கள், மேலும் அதிக அளவு துன்பம் இழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அறுதில் அனில் ஜாஹிரின் என்பதனை பின்பற்றக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். நமது அந்த முழு மனிதராகிய ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துன்பம் இழைக்கப்பட்டார்கள், மேலும் தீய வார்த்தைகளை கொண்டு அழைக்கவும் பட்டார்கள். ஆனால் அந்த மிக உயர்ந்த நன்னடத்தையை கொண்ட அம்மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக என்ன செய்தார்கள்? அம்மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துவா செய்தார்கள். ஏனென்றால் இறைவன் வாக்குறுதி அளித்து விட்டான், நீர் எதிரிடமிருந்து முகந்திருப்பிக் கொண்டால் உமது கண்ணியத்தையும் உயிரினையும் பாதுகாப்போம், மேலும் இந்த தீய மக்கள் அதன் மீது தாக்குதல் நடத்த முடியாது. இந்த வகையில் இதே போன்றே ஆனது. எதிரிகள் அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்தவித தீய தாக்குதல்களையும் நடத்த முடியவில்லை. மாறாக தானே இழிவடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கால்களில் விழுந்தார்கள், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்பே, அதாவது அவர்களின் காலத்திலேயே அழிந்து போனார்கள். கூறுவதற்கு இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து கொடுமையில் காணும் தானும் மற்றும் தமது சஹாபாக்களும் அனுபவிப்பதை பார்ப்பது, பின்பு ஆற்றல் மற்றும் வலிமை கிடைத்த பிறகு மன்னித்தல் என்ற முன்மாதிரியை காட்டுவது, இவ்வாறான உதாரணம் உலகம் உருவானதிலிருந்து நமக்கு தென்படுவதில்லை. இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு தனிப்பட்ட சிறப்பாகும். முனாஃபிக்கீன் மற்றும் தர்பியத் அடையாத மக்களுக்கு நிகராக அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை மற்றும் மன்னித்தல் என்ற நன்னடத்தையே வெளிப்படுத்தினார்கள். இதுவும் சாதாரண விஷயம் அல்ல. நடுநிலையுடன் சிந்திக்கும் ஒரு வரலாற்று ஆசிரியர் இருந்தார் என்றால், மதங்களின் கருத்து வேறுபாடுகள் இருந்தபோதிலும் அவர் இதனை ஒருபோதும் கூறாமல் இருக்க முடியாது. அதாவது அன்னாரின் சகிப்புத்தன்மை, மன்னித்தல், மேலும் ஒவ்வொரு நன்னடத்தையின் முன்மாதிரியானது எல்லையற்றதாக இருந்தது. மேலும் இந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த எழுத்தாளர்களும் இவ்வாறு எழுதியிருக்கின்றார்கள். எவ்வாறு இருந்த போதிலும் இவ்வேளையில் நான் ஒரு சில சம்பவங்களை கூறுகின்றேன். இச்சம்பவமானது அன்னாரின் மிக உயர்ந்த நன்னடத்தையின் எடுத்து உரைக்கின்றது. முதலில் நான் அப்துல்லாவின் உபை பின் சுலூல் சம்பவத்தை கூறுகின்றேன். இவன் முனாஃபிக்களின் தலைவனாக திகழ்ந்தான். வெளிப்படையில் அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதலை ஏற்றுக்கொண்டான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் தீய முறையில் எதிர்ப்பினை தெரிவிப்பதில் எந்த ஒரு பகுதியினையும் விட்டு வைக்கவில்லை. மதீனாவில் இருந்தவாறு தொடர்ந்து இதனை செய்து வந்தான். அவனின் எதிர்ப்பு உண்மையில் எதன் காரணமாக இருந்ததென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் ஹிஜ்ரத்திற்கு முன்பு மதீனாவில் உள்ளவர்கள் அப்துல்லா பின் உபை பின் சுலூலை தலைவராக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தார்கள். ஆனால் அன்னாரின் மதீனா வருகைக்கு பின்பு ஒவ்வொரு சமுதாயமும் மதத்தினர்களும் ஆட்சியின் தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது இம்மனிதன் வெளிப்படையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருந்தாலும் மனதில் எதிர்ப்பே இருந்து வந்தது. மேலும் இது அதிகரித்துக் கொண்டே சென்றது. ஒரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா சென்ற பிறகுள்ள பத்ர் சம்பவத்தின் முன்பான ஒரு சம்பவம் கிடைக்கின்றது. இதில் அப்துல்லா பின் உபை பின் சுலூலின் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்கள், அசுத்தங்கள், அதே சமயம் அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் பொறுமையின் முன்மாதிரியும் வெளிப்படுகின்றது. இந்த வெளிப்பாடானது உண்மையில் மன்னித்தலாகவே இருந்தது. மேலும் இந்த மன்னித்தலான குணமானது இச்சம்பவத்திற்கு பிறகும் கூட அன்னாரின் இறுதி நடவடிக்கை மூலம் மேலும் பிரகாசம் அடைகின்றது. எவ்வாறு இருந்த போதிலும் அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது, உர்வா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எனக்கு கூறியதாக இமாம் சூஃபி அறிவிக்கின்றார்கள். உஸாமா பின் ஜைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எனக்கு கூறினார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வையினை போட்டு கழுதையின் மீது அமர்ந்தார்கள். தமது பின்னே உஸாமா பின் ஜைதினை அமர்த்தினார்கள். சாத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நலம் விசாரிக்க பனு ஹாரிஸ் பின் ஹஜ்ரஜ் என்ற இடத்திற்கு பத சம்பவத்திற்கு முன்பு சென்றார்கள். வழியில் சிலர் அமர்ந்திருந்த கூட்டத்தை கடந்து சென்றார்கள். அதில் அதாவது அந்த மஜீசில் அப்துல்லா பின் உபை பின் சுலுலும் உட்கார்ந்திருந்தான். அவ்வேளையில் அவன் ஏற்றிருக்கவில்லை. இந்த கூட்டத்தில் முஸ்லிம்களும் அமர்ந்திருந்தார்கள், சிலை வணங்கிகளும் இருந்தார்கள், மேலும் யூதர்களும் அமர்ந்திருந்தார்கள். மேலும் இதே மஜ்லிஸில் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் அமர்ந்திருப்பவர்கள் மீது கழுதையின் காலடியிலிருந்து எழுந்த புழுதிகள் விழுந்ததும் அப்துல்லா பின் உபை பின் சுலுல் தனது போர்வையினால் மூக்கினை அடைத்துக் கொண்டு எங்கள் மீது மண்ணினை அள்ளி போடாதீர்கள் என்று கூறினான். அவர்கள் அங்கிருந்த அனைவருக்கும் சலாம் கூறி தனது சவாரியிலிருந்து இறங்கினார்கள். பின்பு அவர்களை அல்லாஹ்வின் பெயர் அழைத்து அவரிடம் குர்ஆனை வாசித்து காட்டினார்கள். இதனை கேட்ட அப்துல்லா பின் உபை பின் சுலுல் கூறினான், சாஹிபே, நீ கூறும் விஷயமானது நல்ல விஷயம் அல்ல. இது உண்மையான விஷயமா இருந்தாலும் எங்களிடம் இதனை கூறி துன்புறுத்தாதே. மாறாக உமது வீட்டிற்கு செல். அங்கு உம்மிடம் யார் வருவார்களோ அவர்களிடத்தில் உமது குர்ஆனை படித்து காட்டு என்று கூறினான். அப்துல்லா பின் உபை பின் சுலுலின் இவ்வாறான பேச்சினை கேட்டு ஹரத் அப்துல்லா பின் ரபாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்கள், ஏன் கூடாது? யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களது கூட்டத்திற்கு வந்து குர்ஆனை ஓதி காட்டுங்கள். ஏனென்றால் நாங்கள் குர்ஆனை காது கொடுத்து கேட்பதனை விரும்புகின்றோம். இதனை கேட்ட முஸ்லிம்கள் யூதர்கள் அனைவரும் எழுந்து நின்று ஒருவர் மற்றொருவரின் கழுத்தினை நெரிக்கும் அளவிற்கு ஒருவர் மற்றொருவரை நோக்கி பேசத் தொடங்கினார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அவர்களை சாந்தப்படுத்தி வரவே அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள். அனைவரும் அமைதியானவுடன் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது சவாரியில் ஏறி சாத் பின் உபாதாவிடம் சென்றார்கள். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ஹுபாப், அதாவது அப்துல்லா பின் உபை பின் சுலுலின் இவ்வாறு கூறினான் என்று கூறவே சாத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்கள், யா ரசூலுல்லா, அவர்களை மன்னியுங்கள். மிக உன்னதமான குர்ஆன் ஆகிய வேதத்தை இறக்கி அந்த இறைவன் மீது ஆணையாக அல்லாஹ் தஆலா தங்கள் மீது இறக்கிய உண்மையான உண்மையினை எடுத்தருளியிருக்கின்றான். இவ்விடத்தில் வாழும் மக்கள் அப்துல்லா பின் உபை பின் சுலுலினை தமது அரசாட்சியின் கிரீடத்தை வழங்க விரும்பினார்கள். அவனது இடத்தில் அல்லாஹ் தஆலா தங்கள் நியமித்ததும் அவனுக்கு மிகவும் வேதனை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவன் தங்களுடன் தீய முறையில் நடந்து கொண்டான். எனவே அவரை மன்னித்து விடுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை ஏற்கனவே மன்னித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை மன்னித்து விட்டதை கூற வேண்டும் என்பதற்காக சாத் பின் உபாதாவிடம் கூறவில்லை. மாறாக இன்று அப்துல்லா பின் உபை பின் சுலுல் இவ்வாறு நடந்து கொண்டான் என்பதனை காட்டவே கூறினார்கள். ஆனாலும் நான் தொடர்ந்து மன்னிப்பினை வழங்கிக் கொண்டே செல்வேன். அன்னார் மற்றும் அன்னாரின் சஹாபாக்கள் முஷ்ரிக்கீன் மற்றும் வேதக்காரிடமும் எவ்வாறு மன்னிப்பினை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றானோ அவ்வாறே மன்னிப்பினை வழங்கினார்கள். மேலும் அவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய கஷ்டங்களின் மீது பொறுமையினை கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அப்துல்லா பின் உபை பின் சுலுல் முஸ்லீம் ஆன பின்பு தமது முனாஃபிக்கின் தன்மையின் செயலினை கொண்டு எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஒரு அறிவிப்பை வருகின்றது. ஜாபீர் பின் அப்துல்லா அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை ஏதோ ஒரு ஹஸ்வாவிற்கு சென்றிருந்தார்கள். அப்போது ஒரு முஹாஜிர் ஒரு அன்சாரியின் முதுகின் மீது கையினை கொண்டு அடித்தார்கள். இதனால் அந்த அன்சாரி மிக உரத்த குரலில் அன்சார்களே, எனக்கு உதவுங்க என்று கூறினார். விஷயம் ஒரு மாதிரியாக செல்கிறது என்பதை பார்த்த முஹாஜிர் உயர்ந்த குரலில், முஹாஜிர்களே, எனக்கு உதவ வாருங்கள் என்று கூறினார்கள். இக்குறுகளை ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிடவே, அன்னார், இது என்ன அறியாமை காலத்தினை சார்ந்த குரல்கள் எழும்புகின்றது என்று வினவினார்கள். இதற்கு ஒரு முஹாஜி ஒரு அன்சாரியின் முதுகின் மீது கையினை கொண்டு அடித்து விட்டார்கள் என்று பதிலளிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வாறு செய்வதனை விட்டுவிடுங்கள், இது தீய விஷயமாகும், இது தண்ணீருக்காக நிகழ்ந்த சம்பவமாகும், நான் முதலில் குடிப்பேன், இல்லை நான் முதலில் குடிப்பேன் என்று ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டார்கள். எவ்வாறு இருந்த போதிலும் இவ்வாறு இந்த சண்டை துவங்கியது. பிறகு இச்சம்பவத்தை முனாஃபிகானா அப்துல்லா பின் உபை பின் சுல் கேட்டதும், அவன் முஹாஜிர் இவ்வாறு செய்திருக்கிறார், நான் மதீனா திரும்பியதும் மதீனாவின் கண்ணியத்திற்குரிய மனிதன் மதீனாவின் இழிவுக்குரிய மனிதனை வெளியேற்றுவான் என்று கூறினான். நவுசுபில்லா. அப்துல்லா பின் உபை பின் சுல்லின் இவ்வாறான பேச்சு ஹர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது. இதனை கேட்ட ஹர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து நின்று இவ்வாறு கூறினார்கள், யார் ரசூலுல்லாஹ், இந்த முனாஃபிக்கின் தலையினை துண்டித்து விட எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். அது உமர் ரலியல்லாஹு அவர்களின் பேச்சினை கேட்டு ஹர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவனை மன்னித்து விடுங்கள், மேலும் மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமதுடன் இருப்பவர்களையும் கொண்டு விடுகிறார் என்று கூறிவிடக் கூடாது என்று கூறினார்கள். இவ்வாறு இருந்தும் கூட அவன் இச்செயலை கண்டும், அவன் இதுவரை தம்மை தாமே வெளிப்படையாக தான் ஒரு முஸ்லீம் என்றே வெளிப்படுத்தி வந்தானோ அதுவரை அவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சகோதரரே என்றே கூறி வந்தார்கள். அறிவிப்பில் இதுவும் இருக்கின்றது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் உபை பின் சுலுல் மற்றும் அவனது உடன் இருந்தவர்களை அழைத்து விஷயம் இவ்வாறு பரவி வருகின்றது, என்ன நடந்தது என்று வினவவே அனைவரும் மறுத்துவிட்டார்கள். ஒரு சில அன்சாரிகள் இவ்விஷயத்தில் சிபாரிசு செய்தவாறு, எனது முன்புதான் இவ்விஷயம் நடந்தது என்று கூறிய ஜைது ரலியல்லாஹு அன்ஹு சிறுவரானவர், அவருக்கு அவர் கேட்டதில் தவறு நிகழ்ந்திருக்கலாம் என்று கூறினார்கள். எவ்வாறு இருந்த போதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வேறு எதனையும் கேட்கவில்லை. அல்லாஹ் தஆலா இச்சம்பவமானது உண்மைதான் என்று இல்ஹா மூலம் கூறிய பிறகு உலக மக்களுக்கு இச்சம்பவம் உண்மைதான் என்று தெரிய வந்தது. குர்ஆன் கரீமே இதனை பற்றி எவ்வாறு கூறுகின்றான், யகூலூன லா இர்ரஜஅனா இலல் மதீனத்தி இதன் பொருள் இவ்வாறு வருகின்றது, நாம் மதீனாவுக்கு திரும்பினால் மிகுந்த கண்ணியத்திற்குரியவர் மிக்க அற்பமானவரை நிச்சயமாக அங்கிருந்து வெளியேற்றி விடுவார் என்று அவர்கள் கூறினர். ஆனால் உண்மையான கண்ணியம் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்குமே உரியதாகும். இருப்பினும் இறைவஞ்சர்கள் அழிந்து கொள்வதில்லை. இந்த வகைக்கு பிறகு அப்துல்லாவின் உபைவின் சொருள் பொய்யன் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு யார்தான் அதிகமாக அறிந்திருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் முன்பே இவன் முனாஃபிக் என்பதனை அறிந்திருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு காணாமல் இருந்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, மதீனாவில் நுழைவதற்கு முன்பே அப்துல்லா பின் உபை பின் சொலூலின் உண்மையான மற்றும் நேர்மையான முஸ்லீமாக திகழ்ந்த அவனது மகன் அன்னாரிடம் கூறினான், இவ்வாறான விஷயத்தை நான் கேட்டிருந்தேன், தங்களுக்கு அவனை கொல்ல வேண்டும் என்ற நாட்டம் இருந்தால் எனக்கு எனது தந்தையின் கழுத்தினை விட்ட அனுமதி தாருங்கள் என்று கூறினார். ஏனென்றால் அறியாமை காலத்தில் நான் உணர்ச்சி வசம் பட்டதை போன்று இப்போது எனது தந்தையினை கொன்றவரை நான் கொன்று பழிவாங்கி பாவியாகிவிடக் கூடாது என்று கூறினார். அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு ஒன்றுமில்லை, நானும் யாரையும் கொள்வதற்கான எண்ணமும் கொள்ளவில்லை என்று கூறினார்கள். மறக உமது தந்தையுடன் மென்மையான முறையில் நான் நடந்து கொள்வேன் என்று கூறினார்கள். இப்பயணத்தின் தருணத்தில் ஹதரத் ஆயிஷா ரதியல்லா தலா அன்ஹா அவர்கள் தவறாக பின்தங்கிவிட்டார்கள். பயணக்குழு அங்கிருந்து கடந்து சென்று விட்ட பிறகு ஒரு சஹாபி பயணக்குழு சென்றுவிட்ட பிறகு அக்குழு இளைப்பாறிய இடத்தில் ஏதேனும் பொருள்கள் விடுபட்டு விட்டதா என்பதனை நோட்டமிட்டவாறு வந்தபோது அன்னாரை பார்த்தவுடன் இன்னால் இல்லா என்று கூறினார்கள். இதனை கண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே கண்விழித்து தன் மீது போர்வையினை பொருத்திக் கொண்டார்கள். அந்த சஹாபி தனது ஒட்டகத்தினை கொண்டு வந்து அன்னாரின் அருகில் அமர்த்தினார்கள். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அவ்வாறு சென்று கொண்டிருந்த தருணத்தில் தமது குழுக்களுடன் இணைந்தபோது இதே முனாஃபிகியன்கள் அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி பலதரப்பட்ட வதந்திகளை பரவ துவக்கிவிட்டார்கள். தவறான குற்றச்சாட்டுகளை நவூது பில்லாஹ் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டிக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கேட்டு மிகவும் துயரம் கொண்டார்கள். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது வைக்கும் குற்றம் சாட்டுதலானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீங்கிழைக்கும் காரியமாக அமைந்தது. மேலும் அதற்கான முயற்சியும் செய்யப்பட்டது. இச்சம்பவத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தடைந்தார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் வருகை தந்து மக்களும் உரையாற்றியவாறு இவ்வாறு கூறினார்கள். அதன் ஒரு வாசம் இதுவாகும், அதாவது எனக்கு எனது உறவினர்களை சம்பந்தப்படுத்தி முன்பும் கஷ்டத்தினை தந்துள்ளார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கீன்களின் இவ்வாறான விஷயங்களின் பொறுமையை கையாண்டார்கள். எவரெல்லாம் இவ்வாறான குற்றச்சாட்டினை முன்வைத்தார்களோ அவர்களை உடனே தண்டித்து விடவில்லை. அல்லாஹ் தாலாவிடமிருந்து அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தூய்மையானவர் என்ற இல்ஹாம் வந்ததும் கூட அவர்களுக்கு தண்டனை வழங்கவில்லை. இவர் இட்டுக்கட்டி கூறுகின்றார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். மேலும் மன்னிக்கவும் செய்தார்கள். மட்டுமல்லாமல் அறிவிப்பு வருகின்றது, அப்துல்லா பின் உபை பின் சுலூல் இறந்த பிறகு நான் கூறியது போன்று நேர்மையான முஸ்லீமாக திகழ்ந்த அவனது மகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து தங்களது மேல் ஆடையினை எனக்கு தாருங்கள், இதனை கொண்டு நான் எனது தந்தையினை அடக்கம் செய்வேன் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மேலாடையினை வழங்கினார்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் அன்பு நிலை எந்த அளவுக்கு இருந்ததென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே சென்று அவனுக்கு ஜனாதா தொழ வைத்தார்கள், கபரில் துவாவும் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் ஒருவர் முனாஃபிக் ஆவார் என்பதை தாங்கள் அறிவீர்கள், மேலும் அல்லாஹ் முனாஃபிக் சம்பந்தமாக இவ்வாறு கூறுகின்றார், நீர் அவளுக்காக ஒரு 70 முறையும் பாவ மன்னிப்பு கோரினாலும் அவர்களின் பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் தாலா இதில் ஓர் அனுமதியினையும் வழங்கியிருக்கின்றான், அந்த வகையில் நான் 70 முறைக்கும் மேலாக பாவ மன்னிப்பு கேட்க முயற்சிப்பேன், அதாவது அவருக்காக அதிகமாக பாவ மன்னிப்பு கோருவேன் என்று கூறினார்கள். அதைவிட அதிகமாக பாவ மன்னிப்பு கோர நேர்ந்தாலும் சரி அவருக்காக செய்வேன் என்று கூறினார்கள். இதுதான் அன்னாரின் நடைமுறையாக இருந்தது. இதனைத்தான் அந்த முனாஃபிக்களுடன் வெளிப்படுத்தி காட்டினார்கள். அதனை தொடர்ந்து செய்தார்கள். முனாஃபிக்களின் தலைவருடன் அன்னார் எவ்வாறு நடந்து கொண்டதை நான் இப்பொழுது கூறினேன். இப்போது மற்றொரு உதாரணங்களையும் எடுத்து வைக்கின்றேன். தரிபித் பெறாத ஒரு சில காட்டரபிகளின் பழக்கமாக இருந்தது. அவர்கள் ஒழுக்கமில்லாத செயல்களை செய்து வந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அந்தஸ்தினை அறியாத மக்களாக இருந்தார்கள். அவர்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எவ்வாறு மன்னித்த என்ற பண்பினை வெளிப்படுத்த என்பது பற்றி ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது. அது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹஜரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடன் இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடித்த போர்வையினை தமது உடம்பில் போர்த்தியிருந்தார்கள். ஒரு காட்டரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த போர்வை எந்த அளவுக்கு வலுவாக இழுத்தான் என்றால் அதனால் அப்போர்வையின் தடித்த ஓரப்பதின் அடையாளம் அவரின் கழுத்தில் பதிந்துவிட்டது. பிறகு அவன் கூறினான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமக்கு இறைவன் வழங்கிய பொருள்களில் இந்த இரண்டு ஓட்டத்தின் சுமையளவு எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். நீர் உம்முடைய அல்லது உம்மது தந்தையின் பொருள் எனக்கு தர வேண்டாம், அல்லாஹ் உமக்கு வழங்கியிருந்து தாரும் என்று கூறினான். அவனது இந்த வெறுக்கத்தக்க பேச்சினை கேட்டு முதலில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தார்கள். பிறகு கூறினார்கள், அல் மாலு மாலுல்லாஹி அனா அப்துஹு, அதாவது அனைத்தும் இறைவனுடையதுதான், மேலும் நான் இறை அடியான் ஆவேன் என்று கூறினார்கள். பிறகு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீ எனக்கு கொடுத்த துன்பத்திற்கு பழி வாங்கப்படும், அந்த காட்டறிவு அதற்கு என்னை பழி வாங்க முடியாது என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னை ஏன் பழி வாங்க முடியாது என்று கேட்டார்கள். அந்த காட்டறிவு ஏனென்றால் நீங்கள் தீயவற்றிற்கு பதிலாக தீயவற்றினை செய்ய மாட்டீர்கள் என்று கூறினார். இதனை அவர் கூறவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். இதன் மூலம் நபிஸ்லா இஸ்லாம் அவர்களின் மென்மையான குணங்கள் நமக்கு தெரிய வருகின்றது. இதனால் அவ்வாறான மக்களுக்கு உள்ளத்தில் தோன்றியதனை செய்யும் அளவிற்கான தைரியம் உருவாகியிருந்தது. பின்பு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் கேட்ட இரண்டு ஒட்டகங்களின் ஒன்றில் பாலினையும் மற்றொன்றில் பெரிந்தபலத்தையும் வைத்து கொடுங்கள் என்று கூறினார்கள். பின்பு நபிஸ்லாஹ் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தின் எதைகளுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை எடுத்து வைக்கின்றேன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்கத்து குரைஷின் 80 நபர்கள் அது ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் மீது அன்னாரின் சஹாபாக்களின் மீதும் திடீரென்று ஃபஜர் தொழுகை வேளையில் தனீன் என்ற மலையிலிருந்து தாக்குதல் செய்ய துவங்கினார்கள். அவர்கள் அது ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாகும். ஆனால் அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள். பிறகு ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் அவர்களை மன்னித்தவாறு விட்டுவிட்டார்கள். ஆக இன்றைய காலத்தில் இவ்வாறான மன்னித்தலின் ஓர் உதாரணத்தை யாராலும் காட்ட இயலுமா? இவர்கள் போர்க்குற்றவாளிகளாக இருந்த போதிலும் நபிஸ்லா இஸ்லாம் அவர்கள் உங்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லை என்று மன்னித்து அனுப்பினார்கள். பிற ஒரு அறிவிப்பு, ஹஷா பின் ஜயத் பின் அனஸ் ரதியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நான் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு தஆலா இவ்வாறு கூறியதை கேட்டேன். ஒரு முறை ஓர் யூதன் ஹஜரத் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவரின் அருகாமையில் கடந்து சென்ற போது அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுவதற்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்கும், அதாவது உம்மீது நாசம் உண்டாவதா என்று கூறினான். பின்பு ஹஜரத் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் சஹாபாவை நோக்கி இவன் என்ன கூறினான் என்பது உங்களுக்கு தெரிந்ததா என்று கேட்டார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் அவன் அஸ்ஸாமு அலைக்கும் என்று கூறியதாக கூறினார்கள். சஹாபாக்கள் யூதனின் இச்செயலை கண்டு ஹஜரத் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவரிடம் நாம் இவனை கொண்டு விடட்டுமா என்று கேட்டார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர் கூறினார்கள், வேண்டாம், அவனை கொல்ல வேண்டாம். இதன் மூலம் நபிஸ்லாஹி இஸ்லாம் அவர்கள் தயவு என்பது தம்மை சேர்ந்தவர்கள் மீது மட்டுமல்ல மற்றவர்கள் மீதும் தயவு காட்ட வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் எவர்கள் மீது கொடுமை இழைக்கின்றார்களோ அவர்கள் மீதும் தயவு காட்ட வேண்டும். இறைக்கட்டையில் எல்லைக்குட்பட்ட குற்றத்திற்காக மட்டுமே தண்டனை வழங்க வேண்டும். இது சம்பந்தமாக இறைவன் தண்டனையை நியமித்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இது சம்பந்தமாக அன்னாரிடம் கூறினானோ அது குர்ஆனில் உள்ளது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாரின் சஹாபாவிற்கு ஓர் யூத பெண் இறைச்சியில் விஷயத்தினை கலந்து கொடுக்க முன்வந்தாள். இந்த குற்றத்தை அவள் செய்த போதும் கூட அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை மன்னித்து விட்டார்கள். சஹாபாவுக்கு கோபமாக இருந்தது, நாம் இவளை கொண்டு விடுவோமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று பதிலளித்தார்கள். பிறகு ஒரு வஹ்ஷி சம்பந்தப்பட்ட ஒரு அறிவிப்பு, மிக நீண்ட அறிவிப்பாகும். அவர் கூறுகின்றார், நான் ஹஜரத் ஹம்சாவை ஷஹீதாக்கிய பிறகு மக்கா திரும்பி வந்தேன். பின்பு இவ்விடமே தனது வாழ்க்கையினை கழித்தார். இந்த தருணத்தில் மக்காவின் அனைத்து இடங்களிலும் இஸ்லாம் பரவிவிட்டது. பின்பு நான் தாயிப் சென்று விட்டேன். தாயிப் வாசிகள் ஒருமுறை ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவரிடம் தமது ஓர் தூது குழுவை அனுப்பினார்கள். ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் தூதுவர்களை பழிவாங்க மாட்டார்கள் என எனக்கு தெரிய வந்தது. அந்த வகையில் நானும் தாய்வாசிகளின் தூதருடன் இணைந்து கொண்டேன். நான் ஹஜரத் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவரிடத்தில் வந்தபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கண்டு நீர் வஹ்ஷியா என்று கேட்டார்கள். அதற்கு ஆம், நான் வஹ்ஷிதான் என்று கூறினேன். ஹஜரத் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், நீதான் ஹம்சாவை கொண்டீரா என்று கேட்க வஹ்ஷி அதற்கு பதிலளித்தவாறு நீங்கள் கேட்டது போன்ற சம்பவம் அவ்வாறு நடந்தது என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் என்னை மன்னித்தவாறு இவ்வாறு கூறினார்கள், நீ முடிந்தவரை என் முன்பாக வராதிருப்பீராக என்று கூறினார்கள். இதன் பிறகு நான் மதீனா சென்று விட்டேன். ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்களிடம் அந்த வஷி நான் ஹம்சாவை எவ்வாறு ஷஹீதாக்கினேன், பின்பு என்ன செய்தேன் என்ற சம்பவத்தை கூறிய போது சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. தனது சச்சாவை நினைவுபடுத்திய போது நிச்சயமாக இந்த கண்ணீர் வெளிவந்திருக்கத்தான் செய்யும். அவர்கள் பதர் போரின் போது அன்னாருக்கு உதவினார்கள், அன்னாருடன் இருந்தார்கள். ஆனால் ஹம்சாவின் கொலைக்கு பிறகு பழிவாங்கும் ஆற்றல் இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தல் என்ற நற்குணத்தையே வெளிப்படுத்தினார்கள். இவ்வாறு அந்த வஹ்ஷியை மன்னித்தார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரிமாவை கொன்றுவிட கட்டளையிட்டார்கள். ஏனென்றால் இவர் போர் குற்றவாளியாக இருந்தார். இதனால்தான் கொலைக்கான கட்டளை விடுத்தார்கள். இவரும் மற்றும் இவரின் தந்தை அபுஜஹிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாருடன் இருந்தவரை மிக கடுமையான அளவில் துன்புறுத்தி இருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய கட்டளையிட்ட செய்தி இக்ரிமாவுக்கு கிடைத்தவுடன் அவர் யமனை நோக்கி ஓடிவிட்டார். இவருக்கு பின்பே ஹாரிஸ் பின் ஹஷாமின் புதல்வியான அவரது மனைவி சென்று கப்பலில் ஏறுவதற்காக காத்திருந்த அவரை கண்டார். இன்னும் அறிவிப்பின்படி இக்ரிமா கப்பல் ஏறிவிட்டிருந்தார். பிறகு அவரது மனைவி அவரிடம், எனது சச்சாவின் வழியில் வந்தவரே, அதிகமான அளவு உறவுகளை பேணக்கூடியவர், அதிகமான அளவு நன்முறையில் நடந்து கொள்வருமான, மக்களிலேயே சிறந்தவரிடமிருந்து உம்மிடம் வந்திருக்கின்றேன், அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்து நான் வந்திருக்கின்றேன், நீ தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளாதீர், நான் உமக்காக பாதுகாப்பினை பெற்றுவிட்டேன், திரும்பி வந்து விடுவீராக, உம்மை ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றும் கூற மாட்டார்கள், மன்னித்து விடுவார்கள் என்று கூறவே இக்ரிமா தமது மனைவியுடன் திரும்பி வந்து, முஹம்மதே, தாங்கள் எனக்கு பாதுகாப்பினை வழங்கிவிட்டீர்கள் என்று எனது மனைவி கூறினாள் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி அவர்கள், அவள் சரியாகத்தான் கூறியிருக்கின்றார், உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். இதனை கேட்டவுடனே இக்ரிமா, அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅன்னக அப்துஹு வரசூலு என்று கூறிய இக்ரிமா வெட்கத்தின் காரணத்தினால் தலைகுனிந்து நின்றார். இதனை கண்ட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், இக்ரிமாவே, எனது ஆற்றலில் இருக்கும் எதனை வேண்டுமானாலும் நீ கேட்டால் நான் உமக்கு வழங்கி விடுவேன் என்று கூறினார்கள். அதற்கு இக்ரிமா, நான் தங்களுக்கு செய்து வந்த அனைத்து தீய செயல்களையும் மன்னித்து விடுங்கள் என்று கூறினார். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தவாறு இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹ் மஃபில் இக்ரிமக குல்ல அசாபத்தின் ஆதானிஹா வ முன்தகின் தகல்லம் பிபி, யா அல்லாஹ், இக்ரிமா என்னுடன் செய்த அனைத்து தீய செயல்களையும் மன்னித்து விடுவாய். மேலும் கூறினார்கள், யா அல்லாஹ், இக்ரிமா எனது சம்பந்தமாக எதனையெல்லாம் கூறி வந்தாரோ அதனை அவருக்கு வழங்கிவிடு, அதாவது மன்னிப்பினை வழங்கிவிடு என்று கூறினார்கள். அல்லாஹும் அசல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வசல்லிம் இன்னக ஹமீது மஜீத். ஒரு நபர் ஃஸாலா பின் உபைர் மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாப் செய்வதற்காக நின்றபோது அன்னாரை கொல்வதற்காக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகே வந்தான். அல்லாஹ் தஆலா இத்திட்டத்தின் செய்தியினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவித்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பார்த்து அழைத்த போது அவன் பதறி போய்விட்டான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடம் எந்த நியத்தில் இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். பிடிபட்ட பிறகு அவன் பொய்யைத்தான் கூறுவான் என்பது வெளிப்படையான ஒன்று, பல காரணங்களை கூறினான். இதனை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள். பின்பு பாசத்துடன் அவரை தம்மிடத்தில் அழைத்து அவனது மார்பில் அவனிடம் என்ன ஆயுதங்கள் இருக்கிறது, எந்த நீயத்தில் வந்திருக்கின்றான் என்று நினைத்து எந்தவித அச்சமும் இல்லாமல் தனது கையினை வைத்தார்கள். ஃபஸாலா கூறினார்கள், அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கையினை எனது மார்பில் வைத்தவுடன் எனது அனைத்து கோபங்களும் தூர விலகிவிட்டன, எந்த ஒரு மகானை நான் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து வந்தேனோ அவரின் நேசம் பாசமானது எனது உள்ளத்தில் அன்பின் நதியினை பெருக்கெடுத்தோடு செய்துவிட்டது. ஆக இதுதான் எனது எஜமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது எதிரிகளுடன் நடந்து கொண்ட முன்மாதிரியாகும். குற்றவாளி பிடிபட்டவுடன் அவனுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக நேசத்தின் அம்பினை கொண்டு எந்த அளவுக்கு காயப்படுத்தினார்கள் என்றால், அந்த எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தமது உயிரை கூட கொடுத்து விடுவதற்கு முன் வந்தார்கள். இதனை போன்ற நேசம் மற்றும் மன்னிக்கும் குணத்தினை வேறு எவராலும் வெளிப்படுத்த முடியுமா? ஆனால் நாம் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்காக உஸ்வாயே ஹசனா நல் முன்மாதிரியாக இருக்கின்றார் என்ற இறைவனின் இக்கூற்றினை எப்போதும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இம்முன்மாதிரியின்படி நடத்தல், அதன் பக்கம் கவனம் செலுத்துதல் இன்றைய காலத்து முஸ்லிம்கள் மீதும் கடமையாகும். இவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். உம்முல் மோமினீன் ஹதரத் ஆயிஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்களுக்கு இரண்டு விஷயங்களில் ஒரு விஷயத்தினை தேர்ந்தெடுக்கும்படி கூறப்பட்டால் அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எளிய விஷயத்தினை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் எதனை தேர்ந்தெடுப்பதினால் பாவமாகுமோ அதிலிருந்து மக்களை விட மிக அதிகமாக விலகி இருப்பவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் தமது தனிப்பட்ட விஷயத்திற்காக எவரையும் பழிவாங்கியதில்லை. எவரேனும் அல்லாஹ் தஆலா நியமித்த அந்த எல்லைக்குள் தகாத காரணத்தை கொண்டு நுழைந்தால் இறைவனுக்காக அவருக்கு தண்டனை வழங்குவார்கள். அதாவது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக ஓர் அறிவிப்பு இவ்வாறு வருகின்றது. அவர் ஒருமுறை பேச்சில் ஈடுபட்டிருந்த தருணத்தில் அதன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரை நோக்கி, யா ரசூலுல்லாஹ், எனது பெற்றோர்கள் உங்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக. அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது எதிரி சமுதாயத்தினை பழித்தார்கள், பத்வா செய்தார்கள், மேலும் இவ்வாறு வழித்தார்கள், ரப்பிலா ததர் ஆலில் அவர்தி மினல் காஃபின தையாரா. யார சொல்லா, தாங்களும் ஹதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று பழித்தீர்கள் என்றால் நாங்கள் அனைவரும் அழிந்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். அன்னார் முகத்திலிருந்து ரத்தம் அழிந்தது, அன்னாரின் பற்களை உடைக்கப்பட்டது. அவ்வேளையிலும் கூட தாங்கள் நல்ல துவாவைத்தான் செய்தீர்கள். மேலும் தாங்கள் இவ்வாறு துவா செய்தீர்கள், அதாவது அல்லாஹ் மஃபில் இக்கௌமி ஃபைன்னம் லா யலமூன், யா அல்லாஹ் எனது சமுதாயத்தினை மன்னித்து விடுவாயாக, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்களுக்கே தெரியாது. அதிலும் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் காத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகள் மற்றும் பிற மக்களின் மீது முழுமையான முறையை வெற்றி கண்டவுடன் மேலும் அவளை தமது வாளின் கீழ் கொண்டு வந்த பிறகுதான் அவளின் பாவங்களை மன்னித்தார்கள். மேலும் எவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட கட்டளையானது இறைவனிடமிருந்து கிடைத்ததோ அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். அவர்கள் உண்மையில் கொடுமைக்காரர்களாக இருந்தபோதிலும் அவளின் அனைத்து பாவங்களையும் மன்னித்துவிட்டார்கள். மேலும் அனைவரின் மீது முழுமையான வெற்றியினை கண்டு அனைவரையும் நோக்கி, லா தஸ்ரீபா அலைக்கும் யோம் என்று கூறினார்கள். மேலும் எதிரிகளின் பார்வையில் முடியாத ஒரு காரியமாக திகழ்ந்த மன்னிப்பினை வழங்கியதன் காரணத்தினால் தமது தவறான செயலினை இணைத்து தன்னை தாமே தமது எதிரியின் பிடியின் கீழ் இருப்பதைக் கண்டு நாம் தண்டிக்கப்படுவோம் என்று நினைத்தார்கள். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒரே சமயத்தில் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஒப்புக்கொண்டார்கள். ஆக இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் மன்னித்தலின் குணமாக இருந்தது. இவ்வாறும் மன்னிப்பினை வழங்க முடியும் என்பதானது வெளிப்படையில் எதிரியின் பார்வையில் ஒரு கஷ்டமான விஷயமாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த நடைமுறையினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கண்டபோது அதன் விளைவாக அவர்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டார்கள். இக்கருத்தினை இன்றைய முஸ்லிம்களும் புரிந்தார்கள் என்றால் இஸ்லாத்தின் தூது செய்தியினை எட்ட வைப்பதில் பன்மடங்கு முன்னேற்றங்களை வழங்கியிருப்பார்கள். இவர்கள் தீயதினை நாடுபவரின் வட்டத்திலிருந்து வெளியேறி அதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முன்மாதிரியை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு அறிவினை வழங்கட்டுமாக. ஆமீன்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله